నళినీ దళగత జత జలమతి తరళం తద్వజ్జీవితమతిశయ చపలం విద్ధి వ్యాధ్యభిమానగ్రస్తం లోకం శోకహతం చ సమస్తం యావద్విత్తోపార్జన సక్తః తావన్నిజ పరివారో రక్తః పశ్చాజ్జీవతి జర్జర దేహే వార్తాం కోపి న పృచ్ఛతి గేహే యావత్ పవనో నివసతి గేహే తావత్ పృచ్ఛతి కుశలం గేహే గతవతి వాయౌ దేహ భార్యే భార్యా బిభ్యతి తస్మిన్ కాయే. మోహముద్గరం భజ గోవిందం అదల మూడు శ్లోకంగళ పాత్రం. இந்த ஸ்லோகங்கள் ஆச்சாரியாளுடைய ஹுதயத்திலிருந்து தானாக வந்ததான ஸ்லோகங்கள். இதுக்கு முன்னால் உபதேச சாஹசிரியம் போன்றதான பிரகரணங்கள் பார்த்தோம். விவேக சூடாமணி, உபதேச சாஹசிரி, அவைகள்லாம் அவைகள்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து பிளான் பண்ணி ஜனங்களுக்கு எப்படி அதை உபதேசம் பண்ணணும், அதை எப்படி அதை எடுத்துப்பா அப்படின்னு தயார் பண்ணினதான கிரந்தங்கள். இந்த கிரந்தம் அப்படி இல்லை. அவர் தன்னுடைய அபிப்பிராயத்தை தான் சொல்லணும், நேராக வந்தது அப்படியே இதயத்தில் நேராக வந்துடுது. அதனால் இதில் வந்து ஒரு ஸ்லோகத்துக்கும் அடுத்த ஸ்லோகத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கப்படாது. அதில் ஒரு பிரகரணம், அந்த பிரகரணமானதை சொல்லியாச்சும், அதிலிருந்து லாஜிக்கலாக அடுத்ததான ஒரு பிரகரணம் வரும். சூத்திர பாஷ்யத்தில் போன அதிகரணத்தில் இப்படி பார்த்தோம், இந்த அதிக அதன் மேலே இந்த சந்தேகம் இருந்தது, ஆகையால் இப்படி பார்க்குறோன்னு இல்லையா, அப்படியெல்லாம் இங்கே இல்லை. மனுஷனுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிற, நம்மளுடைய வாழ்க்கையானது எப்படி இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு இதை பத்திரமாக காப்பாற்றணும், எப்படி நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். இது கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய அபிப்பிராயம் என்ன, இந்த அபிப்பிராயம் ஏன் இப்படி வந்தது, இது கொஞ்சம் நான் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் சொல்கிறது நான் ரசிக்க முடியும். ஒரு மூணு ஸ்லோகங்கள் பார்த்தாச்சு. மூணு ஸ்லோகங்களில் முதல்ல என்ன சொன்னார், மூட ஜஹீஹி தனாகம திருஷ்ணாம் குரு சத் புத்தி மனசி வித்ருஷ்ணாம். மூடனாகவே இருக்கேப்பா, எப்பொழுதும் பணம் வேணும் பணம் வேணும்னு இந்த பணத்துக்கு மேலேயே சுற்றின்னு இருக்கியே, அது விட்டுருதுன்ட்ட ஜஹீஹி விட்டுருங்கோ. ஏன், அது எவ்வளோ வந்தாலும் உனக்கு போகாது, அதோடு மட்டும் இல்லை வரும்னு நிச்சயம் இல்லை. அதை பற்றி ஏன் கவலைப்படுற, வரவேண்டியது வரும், வரும்னு நிச்சயம் இல்லை. ஆனால் வந்தாலும் டெய்லி காசு வந்துட்டே இருந்தாலும் திருப்தி கொடுக்குமோ, கிடையாது. நவித்தேன மனுஷ்யோ தர்ப்பணீயா, யமதர்மராஜா சொல்கிறார். காசு இருக்கேன், அந்த காசு எவ்வளோ வந்தாலும் மனுஷனுக்கு ஒரு திருப்தி ஏறாது, போருங்கிற ஒரு திருப்தியை வராது. ஏண்டானார், இன்னும் வந்தால் இன்னும் சௌக்கியமாக இருக்கலாமே, எங்கள் அபிப்பிராயத்தில் தான் இருக்கானே தவிர போருமோ அவனுக்கு போகிறாது. அது பணத்தினுடைய ஒரு ஸ்வபாவம் அது. ஆகையால் எவ்வளோ பணம் வந்தாலும் போருங்கிற எண்ணம் இல்லை, அதனால் திருப்தி வரப்போகிறதில்லை. மூட ஜஹீஹி தனாகம திருஷ்ணா. அதனால் என்ன பண்ணணுங்கிறீள், குரு சத்புத்தி நல்ல எண்ணத்தை வரவழைச்சு, அதோடு மட்டும் இல்லை மனசு வித்ருஷ்ணா போருங்கிற எண்ணம் வரும், வைராக்கியத்தை மனசில் நாமளே வரவழைச்சுக்கணும். அதுக்கும் வழி சொன்னார் என்ன, எல்லபசே நிஜ கர்மோபார்த்தம், நம்மளுடைய ஜன்மாந்திரத்தில் எந்த கர்மாவை பண்ணினோமோ அல்லது இந்த ஜென்மாவில் நம்ம என்ன பிரயத்னம் பண்ணுறோமோ, இங்கே கர்மானா பிரயத்னம்னு அர்த்தம், கர்மான ஆக்ஷன் தானே, இந்த ஜென்மாவிலும் பண்ணலாம் போன ஜென்மாவிலையும் பண்ணியிருக்கலாம். போன ஜென்மாவில் பண்ணினா அதுக்கு கர்மான்னு பேர், அதுக்கு ஆக்ஷன் சொல்லலை, ஏன்னா எப்படி இருந்தோமோ என்னமோ தெரியாது. ஆனால் இந்த ஜென்மாவில் பண்ணுறது நம்ம கை கால்னாலே பண்ணிகிட்டு இருக்கோம், ஆகையால் இதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்படி நம்ம என்ன பிரயத்னம் பண்ணினோமோ அதுக்கு தகுந்த எல்லாம் காசு வந்ததோ அதோட சந்தோஷமாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். இது லைஃப் முழுக்க எல்லோருக்கும், சின்ன பையன்லேருந்து ஆரம்பித்து வயசாகிறவாள் வரைக்கும் காமன் உபதேசம். யவ்வனத்தில் இருக்கிறவா அந்த ஒரு வயசு எப்படி, ஒரு 20 ஒரு 40-45 வரைக்கும், அதில் ஒரு ஸ்திரீமோகம் ஏற்படுறது பார்த்தீங்களா, அதற்காக அடுத்த ஸ்லோகம், நாரீஸ்தனபர நாபிதேசம் திருஷ்டுவா மாகாஹ, மோகாவேசம் மாகாஹ, மோகத்தை அடைய வேண்டாம். ஏன், ஏதன் மாம்ச வசாதி விகாரம் மனசு விசிந்தைய வாரம் வாரம். எப்பப்போ உனக்கு மோகம் வருதோ அப்பெல்லாம் இது வெறும் மாம்சம்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருங்கோன்னு அது சொல்லிட்டார். இப்போ அந்த ஒரு வயசு மட்டும் மனுஷனுக்கு இல்லையே, 20-45 எப்பவும் இருக்கானா? இல்லை. அல்லது 20-45 வரைக்கும் இவன் நிச்சயமாக இருப்பான்னு ஞாபகம் இருக்கோ, கேரண்டி இருக்கோ? முடியாது. ஏன்னா இந்த மனுஷனுடைய வாழ்க்கை இருக்க பார்த்தீங்களா, இது நன்னா இருக்க இப்படியே இருக்கும்னு யாரும் சொல்ல முடியாது. பாரு, இப்படி இருக்குன்னு யாராவது இருக்கும்னு கண்டினியூ ஆகும்னு சொல்ல முடியுமோ? முடியல. யாரால சௌக்கியமா ஆனந்தமா வேலை செஞ்சுட்டு இருந்தா, 72 மாடி கட்டடம், இது சின்ன சின்னது இல்லைல்ல, அதுக்கு எவ்வளவு அஸ்திவாரம் போட்டு எவ்வளவு பண்ணியிருப்பான். ஒரு ஏரோப்ளைன் வந்து அதை இடிச்சுடுது, போயிட்டான் சார் எத்தனை பேரும். அதுல மனுஷனுடைய புத்தியானது பாருங்க எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா, மாடிப்படிகட்டு இறங்கி வரலாமோ இல்லையோ, அங்கேருந்து குதிக்கிறான் சார், 72வது மாடியிலிருந்து குதிக்கிறான். ஏண்டா நேரம் இறங்கி வந்தேன்னா ஏதோ ஒரு சான்ஸ், ஒரு 1% or 2% சான்ஸாவது இருக்கலாம் ஓடி வர்றதுக்கு. 72 மாடி இறங்கணும்னார். சரி சார், ஏதோ சான்ஸ் இருக்குது, இங்கேயா அங்கேருந்து மேலேருந்து குச்ச இப்போ பிராணம் போயிடும் நிச்சயம், தெரியுமா தெரியாத? எல்லாரும் படித்த பசங்க தான், கீழே விழுந்து பிராணம் விட்டால என்ன பண்ணுறது? காலம் சரியா இல்லை சார், யமதர்மராஜா கூப்பிட்டார்னா ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ மனுஷியனுடைய வாழ்க்கை எவ்வளவு சௌக்கியமாக இருந்தாலும் இவன் இன்னும் சொல்லவே முடியலையே, எப்போ போவான்னு என்னன்னு சொல்ல முடியலையே. 2 நாளைக்கு முன்னால் சிவகாசியில் லாரியில் பட்டாசு ஏத்துண்டே இருக்கான். ஏத்துண்டே இருந்தா என்னடா ஆச்சுன்னார், அங்கே பட்டாசு பத்துண்டேருந்து பக்கத்தில் இருக்கிற கம்ப்யூட்டர் ஆஃபீஸில் பண்ணுறவாள்லாம் பிராணனை விட்டாளாம். என்ன சார், அவன் ஏதாவது நினச்சி பார்த்துருப்பானா இப்படி ஆகும்ன்ட்டு? அப்போ என்ன, நமக்கு என்ன சின்ன வயசு தானே, நம்ம இன்னும் ரொம்ப நாள் இருப்போம், ஒரு விவகாரமும் கிடையாது, பயம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்கு வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கைன்னு இருக்கே நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், சாதாரணமாக இந்தியன் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 72 இருக்குது சார் இன்றைக்கி, அதனால் நம்ம 70 வயசு வரைக்கும் நிச்சயமாக நம்ம இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்கும் கிடையாது. அதே மாதிரியே இவ்வளோ தீர்மான வியாதி வந்துடுது, இன்னொரு 10 நாளில் போயிடுவோங்கிற நிச்சயமும் கிடையாது, இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது. ஆனால் என்னன்னா, இருக்கிற பரியந்தம் ஏதோ சௌக்கியமாக இருக்க வேண்டியதுதான். எப்படியே ஒவ்வொரு நாள் சூரியோதயம் ஆனதுமே எழுந்துட்டதுமே அப்பாட இன்னைக்கு ஒரு நாள் வந்திருக்கு, ஒவ்வொரு நாள் போனஸும் நினைக்க வேண்டியதாக இருக்கே தவிர, இது என்ன உடம்புல சக்தி இருக்கிறவாளுக்கும் வியாதி இல்லாதவாளுக்கும் அல்லது தீவிர வியாதியாக இருக்கிறவாளுக்கும் அப்படின்னு இல்லை, எல்லோருக்கும் அப்படித்தான். ஆனால் நம்ம அதை பற்றி யோஜனை பண்ணுறதில்ல. ஆச்சாரியால் சொல்கிறார், அப்பா பத்திரமாக இரு, இந்த எண்ணம் உனக்கு இருக்கட்டும், என்னது உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, தாமரையில் இருக்கக்கூடியதான், தாமரை இலையில் இருக்கக்கூடியதான ஒரு ஜலம் பிந்து மாதிரி, நளினி தளகத ஜலம் அதிதாராளம், நளினி தளம் தாமரை இலை, அதில் இருக்கக்கூடியதான ஒரு ஜலம் இருக்கு, ஜலபிந்து, அந்த ஜலபிந்து எப்படி இருக்குன்னார், அது தரளம். தரளம்னா என்ன அர்த்தம், ஒட்டிக்காமல் இருக்கு, பட்டும்படாமல் இருக்கு. அது ஒரு தட்டு தட்டினான்னா அந்த இலையில அத்தனை இலமும் ஜலபிந்துகளும் கீழ் விழுந்துடும். அதுதான் வித்தியாசம். ஒன்று பாருங்க, மனுஷியனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறார், இந்த ஜலபிந்துவானது தாமரை இலையில் இருக்குமேயானால் அது பட்டும்படாமல் இருக்கு, அதே ஜலபிந்து தான் சித்ரா நட்சத்திரமும் சுவாதி நட்சத்திரமும் வரும்பொழுது மழை பெஞ்சதேயானால் அந்த முத்துச்சிப்பியானது மேலே வந்து நிற்கும், அதில் இந்த மழை பிந்து விழுந்ததேயானால் அந்த பிந்துவானது அப்படியே முத்து ஆயிடுறது. இதே ஜலம்தான், இந்த தாமரையில் இருக்கிற ஜலம் பட்டதோ அதே மாதிரி ஜலம்தான் அதுலேயும் வருது. ஆனால் அது வந்ததுன்னா அது ரொம்ப நாள் இருக்குது சார், அந்த சமுத்திரத்தில் வந்ததான முத்து இருக்கே, அந்த கல்ச்சர்டு பெரல்ஸ்ன்னு சொல்லப்படாது, அது இவா பண்ணுறது, அது பிரயோஜனம் இல்லை. அந்த சமுத்திரத்தில் முத்துச்சிப்பியே வந்ததானது, அது வந்து ஒரு ஷேப்பில் இருக்காது, கோண கோணையாக இருக்குன்னு வச்சுங்களேன், ஆனா அது எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னா ஒரு 500 வருஷம் வரைக்கும் இருக்கு. இந்த தயார் பண்றதெல்லாம் பார்த்தல ஒரு 10-15 வருஷமா ஆயிடுதுன்னா போயிடும். அது என்னடா, நீங்க உடம்புலயே போட்டுருந்தா தினமும் குளிச்சுட்டே இருந்தா அது கரைஞ்சு போயிடும் சார் அப்படிங்கிறான். நீங்களும் நம்பர் 15 வருஷத்துல கரைஞ்சு போனா அது நீ பண்ணதுன்னு அர்த்தம். அது நஜமாக முத்துவா இருக்குமே ஆனால் அது ஒரு 500 வருஷம் இருக்கும். இந்த சுவாமிக்கெல்லாம் சில இடத்துல போட்டு வைக்கிறக்கும் அந்த பழைய இடத்துல அது அப்படியே இருக்கும், கரையவே இல்லை அப்படி. ஆனா அதுவும் ஒரு நாளைக்கு அழியக்கூடியதான். அப்ப பாருங்க, அதோட கம்பேர் பண்ணினா நம்ம பார்க்குற முத்தெல்லாம் எத்தனை நாள் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கை இருக்க பார்த்தா இவன் ஏதோ சொல்லிட்டு இருக்கான், இவன் நான் ரொம்ப நாள் இருப்பேன் நினைச்சுண்டு பிளான் போட்டுண்டு, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் SIP அப்படிங்கிறான். பேப்பரில் வருது, ரொம்ப ரொம்ப நன்னாத்தான் இருக்கு, பண்ணணும், படப்படாதுன்னு. காசுங்கிற விஷயத்தில் ஓரளவுக்கு இருக்கணும். குசலான் அப்ரமதி தவ்யம் வேதமே சொல்ற. நீ வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னென்ன வேணுமோ அதில் ஏமாந்து போகாது. பூத்தியை நப்ரமதி தவ்யம், மனுஷன் வாழறதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வேதம் சொல்றது ரைட்டு, ஆனா அதுவே முக்கியம்னு நினைக்காது. நேற்று கூட பேப்பர்ல வந்து பென்ஷன் போ பிளான் அப்படின்னு, நீங்களே பென்ஷன் போட்டும் எல்லாம் ரைட்டு தான், நீங்க போட வேண்டியதுதான். ஆனா மனசுல மட்டும் ஒரு எண்ணம் வச்சுங்கோ, இதெல்லாம் சாஸ்வதம் இல்லை, ஒருவேளை நான் இருந்தேன்னா நான் சௌக்கியமா இருக்கணும் அப்படித்தானே. LIC-க்கும் எதுக்கு கட்டின்ட்டு இருக்கேள், இன்சூரன்ஸையும் கட்டின்ட்டு இருக்கேள், நான் கட்டின்ட்டே இருந்தேன் நான் பிராணம் போயிடணும்னா கட்டுறேள் இல்லை, ஒருவேளை போயிடுது ஆனால் மற்றவர்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃபாக இருக்கணும். நீங்கள் இருக்க மாதிரி வருமா காசு இருக்கிறதுக்கு? ஒரு மனுஷன் போனால் அவனுக்கு 2 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னால் அந்த 2 லட்சமும் அந்த மனுஷனும் அவ்வளோதானா? ஆனால் ஏதோ ஒன்று ஒரு அதை விட கொஞ்சம் ஒரு உபசமனமாக இருக்கட்டுமேங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் தான் கட்டின்ட்டு இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம், அதுக்கு ஒரு உவமை கொடுக்கிறார். என்னது? தாமரையில் இருக்கக்கூடியதான ஜலம் மாதிரி. இதை நம்ம அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு முன்னாள் ஸ்லோகத்தில் ஏது மனசு விசிந்தைய வாரம் வாரம், அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடியதான அந்த ஒரு லைன் இருக்கு பார்த்தேளா, அது எல்லாத்தோடையும் சேர்த்துக்கணும். பஜகோவிந்தம்னு எப்படி சேர்த்துக்கிறீங்களோ அதே போல் மனுஷியனுடைய மனசில் இதை அப்பப்போ நினச்சிக்கணும். நம்ம எதை எடுத்தாலும் நம்ம சாஸ்வதமாக இருப்போம், எப்பொழுதும் இருப்போம், ஆனந்தமாக இருப்போம். எனக்குடியதான எண்ணத்திலேயே நீங்கள் இருக்கிறே, நீங்கள் இருக்கிறது பகவத் அனுகிரகம். அந்தியஸ்வாச கதமதே அதவா, அதுக்கு முன்னால சுவாசமோ உபாந்தியத்தி அஸ்வசந்தியா, கடைசி மூச்சோ கடைசி மூன்றுச்சுக்கு முன்மூச்சோ இது யாருக்குன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இருந்தாலும் போயிட்டு இருக்கோம், நம்ம உயிரோடு இருக்கோ இருக்க போகிறோங்கிற எண்ணத்தில் தான் உலகமெல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் அதுதான் முக்கியம், அதுதான் நிச்சயம் எனக்கூடியதான எண்ணத்தில் வாழாதீங்கோ. ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு பகவானுடைய அனுகிரகத்தினால் வாழ்ந்திருக்கேள்னு நினச்சுங்கோ. எதுக்கு இதுக்கு போல ஏன் சொல்லணும்? இப்படி பயமுடுத்துறாரா ஆச்சாரியாள் மனுஷனை? இல்லை, பயமுடுத்தலை, ஒரு முக்கியமான ஒரு சந்தேசத்தை இங்கே கொடுக்குறார். என்ன ஒரு சந்தேசம்? நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதான மானிட பிறவியானது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய, இது கிடைக்கக்கூடிய அவ்வளோ சுலபமாக கிடைக்கக்கூடியது இல்லை. இஹச்சே தசகத் போத்தும் பிராக் ஷரீரஸ்ய விஸ்ரசா ததஸ்வர்கேஷு லோகேஷு கேனோபனிஷத்து. ஷரீரத்வாய கல்பதே, உங்களுக்குன்னு ஒரு 100 வருஷம் கொடுத்து இந்த ஷரீரத்தை கொடுத்துருக்கார். 100 வருஷம் நீங்கள் வாழ்ந்தாலும் இந்த ஷரீரமானது அழியாது, உங்களுக்கு உதவும் கேரண்டி கொடுத்துருக்கேன். சரியாக எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துட்டு இருந்தேனால் இந்த சரீரத்தை நீங்கள் 100 வருஷம் உபயோகிக்கலாம், அவ்வளோதான் அர்த்தம். சதாயு புருஷா ஜீவே மசரதசதம் நந்தா மசரதசதம் மோதா மசரதசதம் அப்படின்னு வேத வாக்கியங்கள்லாம் சொல்கிறதே, இந்த வாக்கியங்களுக்கு என்ன அர்த்தம்? 100 வயசு இந்த உடலில் நீங்கள் இருக்கலாம், அப்புறம் 500 வருஷம் 1000 வருஷம் நான் இருக்கணும்னு சொன்னேன்னா இந்த சரீரம் உபயோகப்படாது. இதுக்கு இவ்வளோ தான் ஒரு ஒரு மேக்சிமம் டைம் வேணும்னா அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் 16 வருஷம் இருங்கோ, வேண்டாம்னு சொல்லலை. அதுக்கு இந்த உடம்பை சரியாக நம்ம பார்த்துட்டு இருக்கணும் முதல்ல இருந்து. விட்டோமே சின்ன வயசில் ஓடுறது, அங்கே போகிறது, எதை தெரியறதோ காணப்படு, கண்ணுக்கு காணப்படுறதோ அதெல்லாம் உட்கொண்டு, எது வேண்டாம்னு சொல்கிறதோ அதை சாப்பிட்றான் சார். ஜங்கு ஃபுட்டுங்கிறான், அதை தான் சாப்பிட்றான். குழந்தைகளுக்கெல்லாம் அதான் இஷ்டமாக இருக்கு. எது சாஸ்திரம் சொல்கிறதோ, எப்படி நீ வாழணும்னு சொல்கிறதோ அதை விட்டோமே. எப்போ ஞாபகம் வருதோ 55 வயசு 60 வயசு ஆன பிறகு உடம்பு ஒரு மாதிரி இருந்ததுன்னா இதை சாப்பிட்டாதே அதை சாப்பிட்டாதே அப்படின்னு சொல்லி, கண் ஒரு மாதிரி ஆச்சுன்னா பொன்னாங்கண்ணி கீரை இனிமேல் சாப்பிட்ட என்ன பிரயோஜனம், அது போக வேண்டியதுலாம் கண்ணி ஆச்சு எடுத்து அந்த கீரை சாப்பிடும். காமால வந்த பிறகு, மஞ்சள் காமால வந்த பிறகு கரசனாங்கண்ணி கீரை போடு. அது முன்னாலே என்ன பண்ணிருக்கணும், அந்த கண்ணுக்கு கெடுதலாமல் வராமன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கணும். எல்லாம் வந்த பிறகு ஆயிடுத்துன்னு இனிமேல பண்ணி பிரயோஜனம் இல்லை, ஆனால் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஆச்சாரியால் ஒன்று சொல்கிறா, இதை பாரப்பா உனக்கு 100 வயசு வாழ்க்கை கொடுத்துருக்கேன், அந்த 100 வயசை விட்டியானால் ரொம்ப கஷ்டம். இதை நீ பண்ண வேண்டியதான ஒரு உயர்ந்ததான ஒரு காரியம் இருக்கு. என்னது ஒன்று, உன்னுடைய ஆன்மாவை நீ அறிந்து கொள்ளணும். அது என்னதுங்கிறது தெரிஞ்சு, இகச்சே தசகத் போத்தும், இந்த 100 வயசுக்குள்ள நீ உயிரோடு இருக்கிறதுக்குள்ள அதை அறிந்து கொள்ளலையானால் உன் ஜென்மா வேஸ்ட் ஆயிடுச்சு. அது என்ன வேஸ்ட்டுன்னார், இவ்வளோ அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது போல மானிட பிறவி மறுபடியும் எப்போ வரும்னு சொல்ல தெரியலையே. இது என்ன சார் இன்னைக்கு போச்சுன்னா அடுத்து ஒரு ட்ரெயின் இங்கேருந்து மிஸ் பண்ணிட்டான், லோக்கல் ட்ரெயின், அடுத்த 15 நிமிஷத்தில் வருங்கிறான். இங்கே என்ன 15 நிமிஷம், பாம்பே போனேன்னா 5 நிமிஷம், இது போச்சுன்னா இன்னும் 5 நிமிஷம் அடுத்த வருதுன்னா, இது ரொம்ப கும்பலாக இருந்தால் காத்தங்கோ இன்னொரு 5 நிமிஷம், அது இதை விட கும்பலாக வரப்போகிறது. இருந்தாலும் அடுத்ததான் வருது வருதுங்கிறலன்னா, அதே போல் இந்த ஜென்மம் அவங்களுக்கு போச்சுன்னா மறுபடியும் மானிட பிறவி கிடைக்கும்னு நிர்பந்தம் இருக்கா, நிச்சயம் இருக்கா? நிச்சயமாக கிடையாது. எப்போ வரும்னு சொல்ல முடியாது, வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பிறவி எப்படி வருதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். இந்த மனுஷன் பிராணனை விடுற காலத்தில் அது வரைக்கும் அவனுக்கு எத்தனையோ ஜென்மாக்கள்லாம் சேர்த்து வச்சதான சஞ்சித கர்மா அப்படியே இருக்கு, மூட்டை மூட்டையாக இருக்கு. அதுலேருந்து இந்த ஜென்மாவில் நீங்கள் பண்ணினதான புண்ணிய பாப கர்மாக்களையும் கலந்துடுறேன். கலந்த பிறகு மறுபடியும் அதை நன்னா கலக்கி அதில் எது பலத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோ அதை மட்டும்தான் எடுக்கிறான். அந்த பலத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக எது இருக்கு பார்த்தீங்களா, அது எப்படிப்பட்டதான கர்மான்னு சொல்ல முடியாது. காய்கறி வாங்கிட்டு காத்துலேயே ஃப்ரிட்ஜ்லேயே இருக்குது சார் 4-5 நாளுக்கு, உங்களுக்கு என்னமோ தோணித்து மறுபடியும் போனேன் அந்த பக்கம் போனேன்னு மறுபடியும் வாங்கிட்டு வந்து, மாமி என்ன பண்ணுறா, எல்லாத்தையும் ஒரு ஃப்ரிட்ஜில் தான் சொன்னேன், வெளியில் இருந்தால் மத்ராஸ் இதுக்கு காஞ்சி போயிடுமே, அதையும் உள்ளே வச்சாச்சு. நான் எனக்கு வேணும்னு வாங்கிட்டு வந்தேனே, இன்றைக்கி இது பண்ணலையேன்னு, அது பண்ணினேன்னா மீதி 2 பொருள் கெட்டு போயிடும்பா. ஆற்றுல பீன்ஸ் இருக்குது, இலை இருக்குது, கீரை இருக்குது, இதெல்லாம் இன்னைக்கு பண்ணலைன்னா என்றைக்குமே உபயோகப்படாது, தூக்கி போட வேண்டியது தான். என்ன பண்ணுறது, அதுக்கு அடுத்த நாள் காராமணி வரும், அதுக்கு அடுத்த நாள் வேறு ஏதாவது வரும், கொத்தவரங்காய் வரும். நீங்கள் எது வேணும்னு கேட்டீங்களோ அந்த சாம்பக்கிழங்கு அதில் உருளைக்கிழங்கு அது வேணும், அது 20 நாள் ஆனப்பறம் வரும், அன்றைக்கி உங்களுக்கு உடம்பு சரியாக இருக்காது, ஒன்றும் சாப்பிடக்கூடாது. அப்போ என்ன, யாரும் உங்களை வேணும் உங்களை ஹிம்சை பண்ணணும்னு பண்ணலை, ஆனால் அதாவது அந்தந்த சமயத்தில் எந்த தருணத்தில் அது வரணுமோ அப்போ தான் வரும். ஸோ அடுத்த பிறவி மானிட பிறவியாக வர்றதுன்னுங்கிறது யாரால சொல்ல முடியுமோ, முடியாது. இருக்கிற எத்தனை பிறவி ஆகும் சார்னார், சொல்ல முடியாது. அந்த பிறவியில் எத்தனை நாள் கொசுவாக இருந்ததுன்னா ஒரு 2 நாளில் போயிடும், அதுவே வேறு ஏதோ பூச்சியாக இருந்தால் 4-5 நாளில் போயிடும், காக்காவாக இருந்ததுன்னா 180 வயசு ஆகும். ஓஹ, சின்ன சின்ன பிராணிகளாக இருந்தால் அதுக்கு வாழ்க்கை ஜாஸ்தி, அது அத்தனை நாளாக வாழும். ஸோ உங்களுக்கு ஒரு காக்காவா ஜென்மா வந்ததுன்னா, ஏன் சார் என்ன மேலே இவ்வளோ கோபம் அப்படிங்கிறல, நான் ஒன்றும் சொல்லலை, யாருடைய கர்மா எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, நமக்கு தெரிஞ்சுட்டு பண்ண முடியாது. அப்போ அது அத்தனை நாள் ஆகும்னே. இப்போ அது போல் ஆகி மறுபடியும் அந்த ஜென்மாவில் ஏதாவது சுகம் இருக்குன்னு பார்த்துல, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில் சுகம் இருக்கா, ஜந்துக்களுடைய வாழ்க்கையில் சுகம் இருக்கா? பட்சிகள்லாம் இருக்கே, காலமாக எழுந்துக்கிறது, எழுந்துன்னு இந்த 4:30 எழுந்துன்னு அது பாட்டுக்கு சத்தம் போட்டு என்ன பண்ணுறதோ என்னமோ தெரியல. வீட்டில் ஒரு காரியம் பண்ணுறதில்ல அது, ஆனால் கச்சமுச்சு சத்தம் பண்ணுறது. கரெக்டாக ஒரு 6:00 ஆனதுமே கிளம்பிடுற சார். சுற்றி எங்கெங்கெல்லோ போய் ஏதோ சாப்பிட்டு மறுபடியும் சாயங்காலம் ஒரு 5:00 இருட்ட தொடங்கித்துன்னா மறுபடியும் தன் இடத்துக்கு வர்றது தூங்குறது. நம்ம ஏதோ கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவா தான் 12 hours ஒர்க்குங்கிறா, எப்பொழுதுமே 12 hours தான். பிறந்தண்டியிலேருந்து மரண பரியந்தம் அப்படி தான் சுற்றிகிட்டே இருக்குது. வெயிலில் சுற்றிகிட்டே இருக்கா இல்லையா பட்சி? அத்தனை பறவைகள் தான் அப்படி சுற்றுறது. இந்த பசுமாடெல்லாம் ரோட்டில் இருக்க, நாய் எல்லாம் இருக்க, அது என்ன பண்ணுறது? ஏதோ சில நாய் தான் ஏசி காரில் போகிறது. அது அப்பப்போ எட்டி பார்க்கறது ரோட்டில் இருக்கிற நாயை, நான் பார்த்தியா வசதியாக இருக்கேன்னு. ஆமாம், ஜன்மாந்தத்தில் சிவ பூஜை பண்ணியிருப்பேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது எவ்வளோ வெயில் அவஸ்தப்படுறது. மழை வந்தது தான் அதனுடைய கதை என்ன, கஷ்டப்படுறதோ இல்லையோ. ஆனால் நிஜமாக ஒரு மனுஷியனாக இருக்க இருக்கிறதுக்குள்ளே அவன் சௌக்கியமாக தனக்கு வச்சுட்டு இருக்கான். அப்படியே மனுஷனுக்கு இருக்கக்கூடியதான சுகமானது கீழே இருக்கிற பிராணிகளுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆகையால் அந்த பிராணிகளாக நம்ம பிறந்தோமையானால் மறுபடியும் எப்போ மானிட பிறவி வரும்னு தெரியுது. ஒருவேளை நடுவில் உங்களுக்கு தெய்வமாக ஒரு பிறவி வந்துடுதுன்னு வச்சுங்களேன், தேவலோகத்தில் பிறந்த 10,000 வருஷம் அந்த பிறவி ஒன்று தான், அங்கே இருக்கணும். சுகம் நன்னாத்தான் இருக்கும், ஆனால் என்னாச்சுன்னு பக்கத்தில் இருக்கிறோம் என்னை விட சௌக்கியமாக இருக்கானேன்னு ஒரு துன்பம் இருக்கும். இப்போ லோகத்தில் அப்படித்தானே, உமக்கு காசு இல்லையா, இருக்கு, இருந்தாலும் ஏன் சார் ஹாப்பியாக இல்லைன்னு. என்ன சார் பற்றவா, லோகத்திலாம் அவளுக்கெல்லாம் அவ்வளோ இருக்கே சார், அவளுக்கு அவளை உனக்கு வேண்டியது இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கலையே பாருங்க. அதனால் சுகமாகவே மனிதன் இருப்பான் என்றும் சொல்ல முடியலை. காசு இருந்தாலும் வசதி இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் இருக்க சொல்ல முடியலையே. பொம்பாயில் ஒரு ஃப்ளாட் இருக்கு, அந்த ஃப்ளாட் என்னடான்னு ரொம்ப நாளாக இருக்க சௌக்கியமாக ஆனந்தமாக அங்கேயே இருந்தார். ஆனால் என்னாச்சுன்னு அவர் பார்த்தா பக்கத்தில் இருந்து அவர் தனியாக ஒரு வில்லா வாங்கிட்டு போயிருக்கார். நமக்கு வாங்க முடியலையே, இந்த பழைய வீட்டில் தானே இருக்கணும், என்றைக்கு கீழே விழுந்து தெரியலையே, நேற்று கல்கத்தாவில் ஒரு பில்டிங் விழுந்துடுத்தாமே அப்படிங்கிறான். இவனுக்கும் இருக்கு, வீடு இருக்கிறவனே இன்னொத்தனை பார்த்து கவலைப்படுறானோ இல்லையோ. இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. இவ்வளவு இருந்தாலும் மறுபடியும் மானிட பிறவி எப்படி வரும்னு சொல்லவே முடியாது, எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஒருவேளை வந்தாலும் ஞாபகம் வச்சுங்கோ, மானிட பிறவியாக பிறக்கிறான், வெளிநாட்டில் பிறந்தான்னா அவனுக்கு இது போல ஒரு சந்தர்ப்பம் வர முடியுமா? யாரா இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோ, எந்த மதத்தில் இருந்தாலும் கடைசியில் அவன் அந்தந்த மதத்தில் இருக்கக்கூடியதான அந்தந்த தெய்வத்தை வழிபட்டு கடைசியில் ஞானம் வந்தால் தான் மோட்சம். அதனால் மற்ற மதஸ்தாளுக்கு கிடையாதுன்னு சொல்லலை சாஸ்திரம். எங்கள் வேதம் என்ன சொல்கிறது? கிறிஸ்டினாக இருக்கும் உங்களுக்கு மோட்சம் உண்டு, முஸ்லீமாக இருக்கும் மோட்சம் உண்டு, வேறு இதாக இருந்தால் உண்டு. ஆனால் எப்போ தெரியுமோ, நான் அந்தந்த மதத்தில் அந்தந்த பெரியோர்கள் சொன்னதான அந்தந்த தெய்வத்தை வழிபட்டு உங்களுடைய மனசானது சுத்தமாக ஆன பிறகு அப்பொழுது ஏதோ ஒரு வழியாக உபனிஷத் ஞானம் உங்களுக்கு வரும். அப்போ தான் சர்ஜான் உட்ராகும் ஒருத்திருந்தார், இங்கிலாண்டில் இருந்தார், வாழ்ந்தார். அவர் என்ன பெரிய வக்கீலாக ஹைகோர்ட் வக்கீலாக இருந்தார். ஏதோ தோணித்தவருக்கு ஏதோ வீட்டில் சண்டை, அங்கேருந்து வந்துவிட்டார் இந்த ஊருக்கு. இந்த ஊரில் வந்த பிறகு அவருக்கு தெரிஞ்ச சார் அம்பாளுடைய உபாசனை கொடுத்தா ரொம்ப பெரியவர் ஆகிட்டார், இங்கே இருந்துவிட்டார். ஏன் சொல்ல வந்தேன்னா, அவர் எப்படி இருந்தார் முன்னால், அவா தெய்வத்தை தான் வழிபட்டிருந்தார். ஆனால் என்ன ஆகிடுத்து, அதில் சின்சியராக இருந்து சிரமப்பட்டு வந்ததுனால அம்பாளுடைய அனுகிரகம் கிடச்சி. அதனால் இன்னொருத்தர் மத்தாளுக்கு மோட்சம் இல்லைன்னு சொல்லலை. தத்யோயோ தேவானாம் பிரத்யபுத்தியதா ததா ருஷீணாம் ததா மனுஷியானாம். மனுஷிய சாமானியத்துக்கு பகவத் அனுகிரகம் கிடைக்கிறதுல சந்தேகமே கிடையாது. மனுஷியன் பகவானானவர் கருணாமூர்த்தியாக இருக்கார். அவ்வியாஜ கருணாமூர்த்தியே அஜான துவாந்த தீபிகா, அவ்வியாஜ கருணாமூர்த்தியாக தான் இருக்கார். ஆனால் கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்கலையே சார், கருணையை பெற முடியலையே. காலம் பிறந்து மாமி பெல் அடித்ததுமே பாத்திரத்தை எடுத்துகிட்டு போகிறான் பால் வாங்கிறதுக்கு, பசும்பால் கொடுக்கறதுக்கு. அவன் பசும்பால் வைக்கிறேன் காலமே 5:00 எழுந்துட்டு, ஏன்னா அவன் ஜலபாத்திரத்தில் பாலை கறக்கிறான்னு உங்களுக்கு தெரியப்படாது. பாருங்க, இந்த வெளிச்சமே வரப்படாது, அதுக்கு முன்னாலேயே கறந்து அந்த வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாலேயே உங்கள் அதை கூட நீங்களும் ரொம்ப சின்சியராக பார்த்துடலாம். நம்ம எழுந்துக்கிறதுக்கு முன்னால் பசும் பால் வந்துடுது பார்த்துறேன். அந்த தூக்க கலக்கத்துலேயே அப்படியே பாத்திரத்தை கொண்டு போய் கொடுக்குறான். அவனும் பாத்திரத்தை கொட்டினான், ஜலம் பால் முழுக்க கீழே வந்துடுது. ஏன்டான்னார், மேலே மூடி திறக்கலை. அப்படியே கொண்டு ராத்திரியே வச்சுருந்தா காலமே எது கொடுக்கலான்ட்டு அந்த மூடியோடு கொண்டு போனால் கொட்டோம், எல்லாம் கீழ்படுது. அதே மாதிரி தான் பகவானுடைய குற அவ்வியாஜ கருணாமூர்த்திய பகவானுடைய கருணை நம்ம மேலே விழுறது, நாம் அதுக்கு சித்தமாக இல்லை. ஏன்னா நம்ம மனசு வேற எங்கேயோன்னா இருக்கே. போன ஸ்லோகத்திலே சொன்னேனே, நாரேஸ்தன பர நாதீதே, எங்கெங்கேயோன்னா மனசு போயின்ட்டு இருக்கே தவிர நிஜமாக எங்கே பகவானை பார்க்கணுமோ பகவான் நினைக்கணுமோ அது பார்க்க மாட்டேங்கிறானே. அதனால தான் ஆச்சாரியால் சொல்கிறார், ஏமாந்து போகாத, எனக்கு வாழ்க்கை இருக்குது சார், வயசு இருக்குது சார், இப்போத்தானே 20, இப்போத்தானே 40, இப்போத்தானே 60, இப்போதானே 60 ரிட்டையர் ஆகிட்டேன், இப்போ தான் குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி, இனிமேல் பார்க்கலாமே சந்தியாவந்தனம் பண்ணலாமேன்னு அடுத்த நாள் ஃப்ளூ வந்துடுது, சந்தியாவந்தனம் போச்சு. அதுக்கு அடுத்த நாள் என்னடா, சந்தியாவந்தனம் டேப் பண்ணி வச்சுருந்தேன் சந்தியா உபநயனம் அன்னைக்கு, அந்த டேப் இன்னைக்கு வேலை செய்யலைட்டான். பத்திரமாக கம்ப்யூட்டரில் 4 இடத்துல ஹார்ட் டிஸ்கில், ஒரு இடத்துல ட்ராவலர் டேட்டா ட்ராவலரில், ஒரு இடத்துல வேறு ஒரு ட்ராவல் எல்லாம் வச்சுருதான். 30 வருஷம் தொடாததுனால என்ன ஆச்சுன்னா எல்லாமே வேலை செய்யுது. இப்போ என்ன பண்ணுறது, 60 வயசு தாத்தா போய் எனக்கு சந்தியாவந்தனை யாராவது சொல்லிக்கணும், யாராவது கேட்டால் நன்னா இருக்குமா, வாத்தியாரை கேட்டால் நன்னா இருக்குமா. அதனால் என்னடான்னு பார்ப்போம், சந்தர்ப்பம் வந்தப்புறம் பண்ணுவோன்னு. சந்தர்ப்பம் வரல, ஏன்னா பேரனுக்கெல்லாம் உபநயனம் ஆகிடுது, அவனும் பண்ணலை. ஏண்டாப்பா புஸ்தகம் ஏதாவது இருக்கா, நீ பண்ணிட்டு இருக்கியா, இருக்கு தாத்தா அப்புறம் பண்ணுறேன்ட்டான். கிடையாது. என்ன லாபம், நம்ம எப்போ பண்ணணும்னு நினைக்கிறோமோ கோட்டை விட்டோம். ஒவ்வொரு சமயத்திலையும் மனுஷன் முன்னுக்கு வர வேண்டியதான விஷயங்கள் விட வேண்டியதான சந்தர்ப்பமாகத்தான் வருது. இந்த சரீரத்துக்குள்ள ஒரு அபிமானம் இருக்கு, நான் வயசானவன், எனக்கு வெக்கம் உண்டு, அனாவசியமாக இன்னொருத்தர் போய் கேட்டால் நன்னா இருக்காது, அவன் என்னை பற்றி என்ன நினச்சா நினச்சிக்கட்டுமே, விட்டோனோ இல்லையா. 48-50 வருஷமாக சந்தியாவந்தனத்தை விட்டாச்சு, இப்போ பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேன், இப்போ வெக்கம் என்ன இருக்க, தப்பு தப்பு. ஆனால் இது தெரியாது, மற்ற விஷயங்களில் தெரியாது, இங்கே மட்டும்தான் வெக்கம் தெரியும். ஆகையால் என்ன, வித்தி வியாத்யபிமான கிரஸ்தம் லோகம் சோகமேதம் சமஸ்தம் அப்படின்னு. இந்த மனுஷியனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நளினி ஜலகத ஜல தளகத ஜலமதி தரளம், எனி டைம் போயிடலாம் சுவாமி. ஏன் வச்சுக்கோ, நம்ம வாழ்ந்தோடு இருக்கோம், பலசாலியாக இருந்துட்டுருக்கோம், சௌக்கியமாக இருந்துட்டுருக்கோம், பரவாயில்ல அப்படிங்கிற நினப்பு மட்டும் மனுஷனுக்கு வேண்டாம். எந்த சமயத்திலையாவது எப்போவாவது மனுஷனுடைய பிராணம் போகலாம். பிராணமானது கஷ்டப்பட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் சிரமப்பட்டு அப்படி தான் போகும்னு நினைக்காதீங்க, அது கிடையாது. ஈஸ்வர்லேயே சாஞ்சிட்டு இருக்கார் ராத்துக்காரர், கொஞ்சம் தீர்த்தம் கொண்டான்னு கத்தினர் மாமிட்ட, போயிட்டு கொண்டு வந்தேன்னு சொன்னான். வரதுக்குள்ளேயே பார்த்தா ஒன்றும் இல்லை சார்ன்ட்டான். என்ன பண்ணுறது, என்னடா டாக்டர் கிட்ட ஒரே சமாதானம் தான், மேசிவ் ஹார்ட் அட்டாக். எவ்வளோ மேசிவ்னு தெரியாது, ஏன்னா இத்தனை பேருக்கு ஹார்ட் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் ஆகலையே, இவருக்கு மட்டும் ஏன் வந்தது தெரியல சுவாமி. கோமாவிலேயே படுத்துட்டு இருக்கேன் சார் 10 வருஷம், இவனுக்கு மட்டும் எப்படி ஹார்ட் அட்டாக், ஒன்றும் சொல்ல முடியாது. எந்த வியாதியும் ஒன்றும் சொல்ல முடியாது, இது மனுஷியனுடைய வாழ்க்கையினுடைய உண்மை. அதான் சொல்கிறார் ஆச்சாரியால், நளினி கத ஜல மதி தரள தள கத ஜல மதி தரளம் தரளம் தரளம்னு இங்குங்கும் அசிஞ்சுண்டே இருக்கு, எப்போ நிற்கும் எப்போ போகும்னு தெரியாது. தத்வத் ஜீவத அதிசய சபலம், அதே போலேயே இந்த ஜீவனம் இருக்கு பார்த்தீங்களா, அதிசய சபலம், எந்த சமயத்தில் என்ன ஆகும் தெரியாது, ரொம்ப சபலம்னு எப்பொழுதும் அசையறதுன்னு அர்த்தம். ராமன் எங்கே பிறந்தார்னு உங்களுக்கு தெரியுமோன்னா, அவர் வந்து சக்கரவர்த்தி திருமகனாக பிறந்தார். சக்கரவர்த்தின்னா உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பிராணிகளுக்கும் அவர் தான் ஹெட்டு. ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக இருந்தவர், அவருக்கு பையனாக பிறந்தார். வாழ்க்கையில் சௌக்கியமாக ஆனந்தமாக இருக்கலாம்னா நம்ம நினைப்போம். நம்ம பாருங்கள் சார், 7 வீட்டில் பிறந்தோம், 1 வீட்டில் பிறந்தோம், நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொரு அடியும் முன்னுக்கு வர வேண்டியதாக இருந்தது, பிறந்தால் அங்கே பிறக்கணும். ஆமாம், பிறந்தார், என்ன ஆச்சு, 8 வயசு வரைக்கும் தான் சௌக்கியமாக இருந்தார். அதுக்கப்புறம் ஏதோ அங்கே போகணும் இங்கே போகணும், வசிஷ்டர் பாடம் சொல்லிகிட்டே இருந்தார். 12 வயசு அச்சு விஸ்வாமித்திரர் வர வந்து அவரை அழிச்சுன்னு போனார். அந்த குழந்தைகளுக்கு அப்போ ஒரு சந்தோஷம், ஏண்டா வீட்டை விட்டு வெளியில் போகிறோமோ இல்லையோ, எக்ஸ்கர்ஷன் ஸ்கூலில் அழிச்சுன்னு போனால் ஒரு சந்தோஷமும், அதே மாதிரி விஸ்வாமித்திரர் அழிச்சுன்னு போகிறார், ஏதோ யஜ்ஞ சம்ரட்சணமாக ஆனந்தமாக போகிறேன்னு போனார். போயிட்டு அதெல்லாம் பண்ணி முடிச்சுவிட்டு கடைசியில் கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆகிடுது. அந்த சந்தர்ப்பத்தில் 12 வயசில் கல்யாணம்னு என்ன ஏது ஒன்று தெரியுமா சார், இப்போல்லாம் ஒரு 30 வயசில் ஆகுது எல்லாம் தெரிகிறது. இவாளே பிளான் பண்ணுறான், இதான அப்புறம் இது பண்ணணும், இதான அப்புறம் என்ன பண்ணணும், வீடியோக்காரனை கேட்டு பழைய நாளில் கல்யாணம் ஒன்றும் தெரியாது. இப்போ கல்யாணம் தான் இந்த பொண்ணே முதல்ல என்ன பண்ணுறது, இதுக்கு பிறகு என்ன என்னென்ன வேணும், இது நீங்கள் எப்படி பண்ணுறலாம், நாங்கள் எப்படி பண்ணணுமா, கூறப்படவை இந்த கலரில் எடுக்கணுமா, அது இத்தனையும் பண்ணி அந்த கூறப்படவை அன்னைக்கு கட்டினத்தான். அடுத்த நாள்லேருந்து ஜீன்ஸ் தானே போட்டுக்க போகிறா இருக்கணும். ஆனால் பிளானிங் மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணுறா. அது பெரிய ஆல்பம் கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவோ அது பாதி செலவு ஆல்பத்துக்கு செலவு. இப்போல்லாம் இப்போ பண்ணுறா ராமனுக்கு கல்யாணம், அப்புறம் ஏதோ தெரியுமா, ஒன்றுமே தெரியாது. விவகாரம் முழுக்க ஏதோச்சு கல்யாணம் வந்தது, விவகாரம் முழுக்க ஏதோ வில்லு எடுத்தால் அது உடைச்சார், அது இவர் உடைச்சாரா உடஞ்சி போயிடுது, என்ன அப்படி நடக்கணும்னு தீர்மானம் இருக்கே, பகவத் சித்தம் இருக்கே, போயிடுது. சீதாதேவியை கல்யாணம் பண்ணிட்டார், வந்தார். வர்ற சமயத்தில் பரசுராமன் எதிர்க்க வர்றார். வாழ்க்கையில் பாருங்க, ஒவ்வொரு சுகம் வறுமையானால் அடுத்ததாக ஒரு துன்பம் வந்துட்டே இருக்கு. தசரதனை உட்பட்டா நடுங்கி போயிட்டார். ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே, அப்பதான் நினைச்சா சொன்னாராம் இந்த ஸ்லோகத்தை. பரசுராமனை பார்த்ததுமே, ஏண்டா நம்ம இப்படி பண்ணிவிட்டோம், ஏன் தெரியுமோண்ணா, பரசுராமர் உலகத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை ராஜாக்களையும் கொண்டுண்டே வந்துட்டு இருக்கார். 21 தூரம் பூமண்டலம் மொத்தம் சுத்திட்டு இருக்கார். எல்லா ராஜாவையும் கொல்லணும், ஏன்னா அவர் அப்பா கார்த்தவீரியார்ஜுன ஒருத்தர் கொண்டுவிட்டார். அதுக்காக அந்த க்ஷத்ரியான்னு சொன்னால் அவன் மேலே ஒரு ரிவெஞ்ச் எடுத்துக்கணும், பிரதீகாரத்தை எடுத்துக்கணும். அதுக்காக ராஜாக்கள்லாம் கொண்டு வந்தார். கரெக்டாக இந்நேரத்துக்கு எதிர்க்க வர ராமனை கல்யாணம் பண்ணி ஊருக்கு போயிட்டு இருக்கோம், சகுனம் சரியாக வந்ததோ இல்லையோ தெரியல, பரசுராமர் எதிர்க்க வரார். எதிர்க்க வந்ததுமே பரசுராமர் பார்த்ததுமே சுமந்திரன் இப்படி பார்க்குறார், என்னடா ஆச்சுன்னு. இவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், அந்த பரசுராமன்கிட்ட ஒரு நியாயம் ஒன்று இருக்குது, கல்யாணம் ஆன 1 வருஷத்துக்குள்ளே ராஜாவோட யுத்தம் பண்ண மாட்டார். ஏண்டான்னார், புதுசாக கல்யாணமாக இருக்கு, அதுக்குள்ள இவரை கொண்டுட்ட தப்ப அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில். கரெக்டாக எங்கள் தசரதன் என்ன பண்ணுவார், 364வது நாள் ஒரு பொண்ணை பார்த்து, அவருக்கு என்ன சார் நிறைய காசு இருக்கு, சக்கரவர்த்தி பொண்ணை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்துருக்கா, சௌக்கியமாக இருக்க கல்யாணம்னா. அவன் யாரையும் துன்புறுத்தலை தசரதர், அத்தனை பேரையும் சௌக்கியமாக சொன்னால். ஆனால் சுமந்திரனை பார்த்தார், மிஸ்டேக் ஆகிடுத்துன்ட்டார். ஏண்டான்னா 1 வருஷம் தாண்டி போடுது, இவருக்கே கல்யாணம், பையனுக்கு கல்யாணம் அன்னைக்கு என்ன உங்கள் கல்யாணம் சொன்னா நன்னா இருக்குமா, விட்டுப்பாடு. ஆகையால் 2 நாள் லேட் ஆகிடுதுன்னு பரசுராமன் சண்டைக்கு வர்றார். என்ன பண்ணுறது, பயமாக இருக்கு, வயசாக இருக்குது, இப்போ நாட் ப்ரிப்பேர்டு, ஒரு ஆயுதமும் ஒன்றும் பக்கத்தில் இல்லை, இப்போ வராரு, என்னடா பண்ணுறது பரசுராமர் அப்படின்ட்டு ராமநாமாவை ஜபம் பண்ணினாராம். ராமன் நடுங்கலை, ஏன்னா இவருக்கு தெரியும் தெய்வம் இவர், உள்ளூர் ஆவரண சக்தி இது இல்லை அவருக்கு. ஆகையால் பார்த்தார், தரிசனாமன் கூப்பிட்டு என்ன வேணும்னு கேட்டார். அவர் பார்க்குறார், ஏதோ விஷ்ணு தனுஷை உடச்சி சிவதனுஷை உடச்சிட்டேன்னு சொன்னேடா, எங்கிட்ட விஷ்ணு தனுஷ் இருக்குது, இதை உடச்சி பாரு, உடைக்கலைன்னா நான் உங்களை பார்த்துக்கிறேன்ட்டான். பகவான் ராமன் ஒன்றும் பண்ணலை, அதை கொடுங்கோன்னார். அவர் ஒருத்தர் கையில் கொடுத்தா தானே இன்னொருத்தர் வாங்கி கொள்ள முடியும், அந்த வாங்குகிற சந்தர்ப்பத்தில் 2 பேர் கையும் அந்த பொருளை படணும். கோதானம் பண்ணும் பொழுது பசுமாட்டை வாழை பிடிச்சு இவர் பிடிச்சுட்டு இருக்கணும், இவர் பிடிச்சுட்டு இருக்கிற காலத்திலேயே அவரும் பிடிக்கணும், அப்புறம் தான் இவர் அவரை கொடுக்கணும். இரண்டைக்கரக்கிறதுன்னு மந்திரத்தை சொல்கிறப்ப அப்படி தானே பண்ணுறேள். அப்போ என்னாச்சுன்னார், இந்த கையும் அந்த கையும் பட்டதோ இல்லையோ என்ன பண்ணிட்டுன்னார், அந்த பரசுராமர்கள் இருக்கக்கூடியதான எல்லா சக்தியும் இவர் வாங்கிட்டார். அப்புறம் பரசுராமர் எவ்வளோ கர்வமாக வந்தார், உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா ராஜாக்களையும் தோக்க வச்சுருக்கேன் நான், இந்த ராமன் சாதாரணமாக ஒரு 12 வயசு பிள்ளை, இவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்தவரை என்ன பண்ணிட்டார், அவர் உடம்புல சக்தியாக இல்லாமல் கீழே உட்கார்ற அளவுக்கு பண்ணிவிட்டார். இவர் வாழ்க்கையை ஞாபகம் வச்சுங்கோ, இன்றைக்கி நான் சௌக்கியமாக இருக்கலாம், நாளைக்கு என்ன ஆகும்னு யாரும் நினைக்க முடியாது. அடுத்த கணத்தில் மனுஷன் எப்படி ஆக முடியும் தெரியும், அதனால்தான் ஜலமாத்தி தாராளம்ட்டார். அது அசைஞ்சுட்டே இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டே இருக்கும் மனுஷனுடைய வாழ்க்கையில், ஏமாந்து போகாது. பிடிச்சுண்டார், எல்லாமும் ஆச்சு, அவர் ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் என்ன பண்ணாது, உங்ககிட்ட இருக்கிற புண்ணியத்தை எல்லாம் நான் வாங்கிட்டோமா இல்லை உன்னுடைய 2 காலையும் வெட்டி விட்டுமான்ட்டார். அவருக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறார் பரசுராமருக்கு ராமன். என்ன பண்ணினார், நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமோ, நான் கால் போனாலும் பரவாயில்ல, என் புண்ணியம் ஏதோ என்றைக்கோ ஒரு நாள் தான் பகவான் நாம சொன்னேன், அதுவும் போனால் கட்டணும்னு நம்ம நினைப்போம். பரசுராமர் சொன்னார், அதெல்லாம் வேண்டாம், எனக்கு கால் தான் முக்கியம்ட்டார், புண்ணியம் நீ எடுத்துக்கோன்ட்டார். ஏன் தெரியுமா, நான் இவரும் ஒரு அவதாரம், அவரும் அவதாரம், ராமோ ராமஸ்ச ராமஸ்ச புத்த கல்கி ஜனார்தனஹ. ஓஹோ, சரி, இன்னார் போனார் கேரள தேசத்தில், இன்னும் பரசுராமர் ஜீவன் முக்தராக இருந்துட்டு இருக்கார், தீர்க்கஜீவி அப்படின்னு அவர் இருக்கார். அந்த கதையை எடுத்து வீட்டுக்கு வந்தப்புறம் அவருடைய கதை என்னென்ன, மறுபடியும் கதையை சொல்ல தெரியல, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், சீதாதேவி கல்யாணம் பண்ணிட்டு வந்த சீதாதேவியை மறுபடியும் காட்டுக்கு போக வேண்டியதான சந்தர்ப்பம், சக்கரவர்த்தி திருமன் வாழ்ந்தது காட்டில். அந்த சீதாதேவி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஒரு நமக்கு வரக்கூடியதான காசில் ஏதாவது ஒரு 10 ரூபா, ஒரு 50 ரூபா, ஒரு 100 ரூபா ஏதாவது செலவாயிடுத்துன்னா, தெரியாமல் வேறு விதமாக செலவாயிடுத்துன்னா, விலை ஜாஸ்தியாக வாங்கிட்டோன்னா எவ்வளோ கஷ்டப்படுறேன். ரொம்ப நன்னா இருக்குன்னு ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தேள் பக்கத்தா அது மாமி சொன்னால், இதை விட பாதி விலைக்கு கிடைக்கிறது மாமி, நான் வாங்கிட்டு வந்தேன் பாருங்கோன்னா. இதை வாங்கினா அது ஒன்று ஃப்ரீயாமே, நீங்கள் அதை வாங்காமல் வந்துட்டேன், அதை போட்டிருக்கேன் பாருங்கோன்னா. ராத்திரியெல்லாம் இந்த மாமி தூங்கலை. அடா, உங்களுக்கு வேண்டியது வேண்டிய காசு நினச்சிட்டு தானே வாங்கிட்டு வந்திருக்கேள், ஆனால் போகலை. சீதாதேவி என்ன நினச்சுட்டுருக்கா, சக்கரவர்த்தி திருமணம் நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன், அப்படிப்பட்டவள் நான் எப்படி இருந்துட்டுருப்பேன், என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினச்சதான் நான் அந்த அம்மா என்னைக்கு ஆச்சு தெரியுமா, கடைசியில் இப்படிப்பட்டதான பருத்து காட்டுக்க வேண்டியதாக இருக்குது. காட்டுக்கு போனால் போன பிறகு அங்கே சௌக்கியமாக இருந்தாளா, ராமனுடைய கதை தெரியும். நராகோ மான நமாம்சம் ராகவோ புங்கே நபா நம பதேவதே, எதையும் உட்கொள்றது இல்லையா, எதையும் சாப்பிட்றது இல்லையா. ஹாசி தேத்யபிபாஷத்தே, சந்திரனை பார்த்தா சீதாங்கிறார், தாமர புட்பத்தை பார்த்தா சீதாங்கிறார், ஆழறார். பட்ட கஷ்டம் லக்ஷ்மணனுக்கு தான் தெரியும். இங்கே போனார், அங்கே போனார், குரங்கை பிடிச்சார், சுக்ரீவனை பிடிச்சார், அங்கே போனார், என்னென்னமோ பண்ணினார். கடைசியில் எல்லோ உலகத்தில் இருக்கிற எல்லோரும் ராமனுக்கு வணங்க, அந்த ராமன் சுக்ரீவனை ஃப்ரெண்டாக பிடிச்சுட்டுருக்கார். சுக்ரீவன் சொன்ன பேச்சை கேட்க ஆரம்பிச்சுட்டார். காலம் சரியா இல்லைன்னு பாருங்க, அப்படியும் ஆச்சு சார், எல்லாமும் ஆயிடுத்து, கல்யாணம் ஆயிடுத்து, அது பட்டாபிஷேகம் ஆச்சு வந்து, அப்பவும் சௌக்கியமாக இருந்தாளா, அப்பவும் சீதாதேவி. வாழ்க்கையில் சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்துட்டுருக்கு. சுகம் வந்தாலும் ரொம்ப ஜாஸ்தி, துக்கம் வந்தாலும் ரொம்ப ஜாஸ்தி. ஏண்டன்னா கடக ராசி சிம்ம ராசி, அது அப்படி தான், ஒன்றும் சொல்ல முடியாது. வந்தால் ஓஹோன்னு மேலே போகிறோம், இல்லைன்னா ஓஹோன்னு கீழே போகிறோம், ரெண்டு சிரமம் பட்டுருக்க. எத்தனை வருஷம் வாழ்ந்தால் தெரியும், எத்தனை வருஷம் ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணால் தெரியுமாண்ணா, தசவர்ஷ சஹசிராணி தசவர்ஷ சதானித்த, 11,000 வருஷம் ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணார், 11,000 வருஷமும் தூங்கலை. இன்றைக்கி நீங்கள் ராமன் சொல்லி, ராமோ விக்கிரகவான் தர்மஹா, அவர் ஸ்தோத்திரம் பண்ணினா நமக்கு நல்லதுங்கிறோம், அவர் எப்படி வாழ்ந்தார்னு கொஞ்சம் பாருங்கோ. ஏண்டான்னர் தப்பு பண்ணாததான சீதாதேவியை காட்டுக்கு அனுப்ப வேண்டியதான நிர்பந்தம் வந்தது. யாகம் பண்ணுறார், பக்கத்தில் தங்கத்தில் சீதாதேவி வச்சு பண்ணிட்டு இருக்கார். எப்படி இருக்கும் அவருடைய மனசு, கொதிச்சு இருக்கும். கடைசியில் ஒரு நாளைக்கு இதுவரைக்கும் லக்ஷ்மணன் தனக்கு சொன்ன பேச்சு கேட்கறதுக்குன்னே பிறந்தவர். லக்ஷ்மணன்கிறவர் என்ன பண்ணியிருக்கார், அவர் சேவா தத்பரன், ராமனுக்கே சேவை பண்ணணுங்கிறதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கை முழுக்க உடைச்சவர், உபயோகப்படுத்தினவர். ஒரு நாளைக்கு லக்ஷ்மணன் வெளியில் நிற்கிறார், ராமன் உள்ள உறவுல உட்கார்ந்துட்டுருக்கார். அங்கேருந்து ஒருத்தர் வந்தார், வந்து என்ன பண்ணார், ராமனோட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு. சரி, உள்ளே போனார், பேசிவிட்டு என்ன பண்ணினார், முதல்ல வெளியில் ஒரு ஆளை நிற்க வைங்கோ, அந்த ஆள் யார் வந்தாலும் உள்ளே அனுப்பப்படாது, அப்படி ரகசியமான விஷயம் பேச வந்திருக்கேன், ரொம்ப முக்கியம்னர். ராமன் பார்த்தார், வெளியில் இருக்கக்கூடியதான ஆள் அனுப்பிச்சுட்டார். அனுப்பிட்டு என்ன பண்ணார் தெரியுமா, நான் லக்ஷ்மணன் அங்கே உட்காந்து, லக்ஷ்மணன் மேலே எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருந்தால் அது, வாழ்நாள் முழுக்க அவ்வளவு சகாயம் பண்ணியிருக்கார் லக்ஷ்மணன். ராமன் சொன்ன வார்த்தையை ஒரு நாளும் மீறினது கிடையாது, இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே நடந்துட்டுருக்க. லக்ஷ்மணன் நிற்க வச்சுவிட்டு, அப்பா யாரையும் அனுப்பாத சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு உள்ளே போகிறார். உள்ளே போய் அங்கே இருக்கார், உள்ளே இருக்க வந்தவர் யம தர்மராஜா. அவர் சொல்கிறார், ராமனோட அவதாரத்தினுடைய சமயம் ஆயிடுது, எதற்காக தாங்கள் அவதாரம் பண்ணினீளோ அந்த அவதாரத்தினுடைய காரியமானது ஆயிடுத்து, ஆகையால் நீங்கள் அவதாரத்தை முடிச்சுட்டு வைகுண்ட லோகத்துக்கு வர வேண்டியதுன்னு இந்திரன் சொல்லி அனுப்பிச்சிருக்கார். நான் சொல்லியிருந்தேன், ஏன்னா இந்திரன் தானே ஹெட், இதுக்கெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு. சிரிச்சுட்டாராம், எனக்கு தெரியாதா, இருந்தாலும் சொல்லி அனுப்பிச்சு, உங்கள் காரியம் பார்த்துருக்காள், ஓகே அப்படின்ட்டு சொன்னார். ஆனால் அது சொல்லி அவர் வரத்துக்கு முன்னால் என்ன ஆயிடு தெரியுமோன்னா, அங்கேருந்து வரார் யார், தூர்வாச மகர்ஷி. அவர் வந்து லக்ஷ்மணிட்ட போய், நான் உள்ளே போய் ராமனை பார்க்கணும்னார். தூர்வாசர் வந்தாரே, எல்லாருக்கும் ஒரு பயம்தான், நடக்குது நல்லதான் பண்ணுவார், என்னமோ என்ன ஆச்சுன்னார். ஒரு 10 நிமிஷம் இருங்கோ, உள்ள ஒருத்தர் போயிருக்க, வந்தது மேம், எனக்கு போய் 10 நிமிஷமா, நீர் யார் சொல்கிறது, என்ன பண்ணுறேன்னு. இதோ பாருங்க, அண்ணா வர வேண்டான்னு யாரையும் அனுப்ப வேண்டான்னு சொல்லியிருக்கார், கொஞ்சம் கருணை பண்ணுங்கோ அப்படின்னு. இதோ பாரு, நீ அனுப்புறீரா, இல்லைன்னா அயோத்தியா அழியும்படி சபிக்கட்டுமா. எப்படி நான் அழியும்படி செய்யவிட்டேன், என் பிராணம் போகணும்னு சொல்லுங்க பரவாயில்ல, அயோத்தியே அழிஞ்சு போயிடும்னு சொல்லிச்சா அயோத்தியக்குள்ள ராமனும் இருக்கார், என்ன பண்ணுறேன்னார், ஒன்றும் சொல்ல போயிடும் கொண்டார். ஏன்னா எனக்கு ராமன் முக்கியம், அயோத்தியும் போயிடுதுன்னா என்ன அர்த்தம்னு உள்ளே போனார். போனதுமே என்ன ஆயிடுதுன்னு அந்த யமதர்ம ராஜா ராமன் அப்படி பார்க்குறார். பார்த்ததுமே ராமன் பார்த்தார் தலை குனிஞ்சார். என்ன ஒரு காரியம் சக்கரவர்த்தி திருமகனார் இவ்வளோ தூரம் இருந்தாலும் ஒரு சின்ன காரியம் ஒரு 10 நிமிஷம் யாரையும் விடாமல் இருங்கோன்னா அதை பண்ண முடியல பார்த்தீங்களா என்னால், இனிமேல் வாழ்க்கை என்ன லாபம். வைராக்கியம் அந்த க்ஷணத்தில் வெளியில் வந்தார். லக்ஷ்மணனா தேசத்தை விட்டு போயிடுன்ட்டார். அவர் பண்ணினதான சேவை நீங்கள் நினச்சி பார்க்க முடியுமா? இக்கட்டான சந்தர்ப்பங்கள்லாம் அவர் இருந்ததுனால்தான் இவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த லக்ஷ்மணனா என்ன ராஜாங்கம் போயிடுன்ட்டார், கிளம்பி போயிட்டார் லக்ஷ்மணன். இனிமேல் நான் இருந்த பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணினார். ராமன் வைகுண்டத்துக்கு போகிறார், யாராவது வேணும்னா வைகுண்டத்துக்கு போகிறதான் என்னோட வரலாம், யாரும் வரல இன்க்ளூடிங் சுமந்திரம். பிராணன் மேலே அவ்வளோ பிடிப்பு சார் எல்லாருக்கும், பிரியன் சார் யாரும் வரல சார், நேராக வந்தார் சரையுன இதில் இறங்கினார், பிராணனை விட்டார். இப்படி தான் ராமாயணம். இந்த வாழ்க்கையில் பாருங்க, நீங்கள் சுகமோ துக்கமோ பர்மனெண்ட்டாக இருக்க முடியும்னு பார்க்க முடியுமா உங்களால், ஏதாவது பண்ண முடியுமா உங்களால்? வியாதி வந்தால் மெடிக்கிளைம் பாலிசி என்ன பண்ணுவோம், வியாதியை வாங்கிப்பாரா வலியை வாங்கிப்பாரா? ஒன்றும் பண்ண முடியாது. மனுஷனுக்கு வரக்கூடியதான கஷ்டம் சரீரத்தினால வரலாம், மனசில் இருக்கிற அபிமானத்தினால வரலாம். ஆனாலும் எப்போ வாழ்வுகள் எத்தனை நாள் வாழ்வுகள் சொல்ல முடியாதப்பா, அதான் சொல்கிறார். அப்பா ஞாபகம் வச்சுங்கோ, நளினி தழகத ஜலம் அதிசயம் அதிசய தரளம் தத்வஜீவிதம் அதிசய சபலம் வித்தி வியாத்தியபிமானகிரஸ்தம் வித்தி வியாதிகிரஸ்தம் அபிமானகிரஸ்தம். வியாதி இருக்கே ரொம்ப கஷ்டம், ஒவ்வொரு வியாதி வந்ததே ஆனால் அதனுடைய வலியை பொறுத்துக்கிறது இருக்கே ரொம்ப கஷ்டம். பிராணம் போயிட்டால் தேவையில்லைன்னு சொல்லுவேன், ஆனால் பிராணம் போகிறதுக்கு ஒத்துக்க மாட்டான்னு வச்சுங்களாம், இருந்தாலும் அவ்வளோ சிரமம் தெரியும். சில வியாதிகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அதை என்ன தூக்க மருந்து கொடுத்தா போயிடும்னு நினைக்கிறேன். இந்த உடம்பெல்லாம் எரிஞ்சு போகிறது பார்த்தீங்களா, எவ்வளவு எரியும் தெரியுமா? இந்த பக்கம் படுத்துக்க முடியாது, அந்த பக்கம் படுத்துக்க முடியாது, பெட் சோறுங்கிறான், படுத்துட்டு தானே ஆகணும், நிற்கிறதுக்கோ உட்கார்றதுக்கோ சக்தி இல்லையே, படுத்துட்டா மேலே தோல் போயிடுத்து என்ன பண்ணுவான் சொல்ல முடியும். அதனால்தான் பகவானை நம்ம ஜனங்கள் சாதாரணமாக என்ன பிரார்த்திக்கிறா தெரியுமோண்ணா, அநாயே ஆசேன மரணம் வினா தைத்தியே நஜி தைன்யே நஜீவனம் தேஹிமே கிருபையா தேவா துவை பக்தி ரஜஞ்சலா அப்படிங்கிற அளவு இல்லையே. அனாயாசேன மரணம், கவலை இல்லாமல் பிராணம் போகணும், வியாதி சரீரத்தில் ஒரு துன்பம் இல்லாமல் போகணும். அது வியாதி இருக்கே ரொம்ப கஷ்டம், அது ஒன்று. மனுஷ சரீரத்தில் வியாதி வரலாம், இந்த வியாதியை விட இன்னொன்று இருக்கு ஆதின்னு பேர். அந்த ஆதிக்கு தான் ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தில் அபிமானம்னு சொல்கிறார். இந்த அபிமானம் என்ன தெரியுமோ, நான் நமக்கு யார் ரொம்ப கிட்ட இருக்காளோ அவளுக்கு துன்பம் வரவே வரப்படாது சார். யார் ரொம்ப கிட்ட இருக்கா? உங்கள் பசங்க. பசங்களுக்கு ஏதாவது வந்ததே ஆனாலும் சின்ன துன்பம் வந்தாலும் அதை 100 மடங்கு பெரியவர்களை பாதிக்கிறது. நம்ம சொல்கிறது ஆத்துக்காரி மேலே ரொம்ப இஷ்டம்னு, யார் இஷ்டம் இல்லைன்னா சொல்லலாம், மாமியும் சொல்வா எனக்கு நீங்கள் தான் தெய்வம்ங்கிற. தெய்வம்னு என்ன அர்த்தம், ஸ்வீட்டை காட்டுவேன் கொடுக்க மாட்டேன், என்ன நைவேத்தியம் படைக்கிறாளோ இல்லையா பண்ணு கிடையாது, அந்த அபிமானம் இல்லை. ஆனால் நியாயமாக என்ன இருக்கு, நிஜமாக உங்களுக்கு ஆத்மாவை புத்திரன் நாம ஆசி, உங்கள் பசங்களிடத்துல தான் உங்களுக்கு அபிமானம் ஜாஸ்தி, சாஸ்திரம் சொல்கிறது. லோகத்திலையும் பார்க்கலாம், பையன்னு சொன்னாலோ பொண்ணுன்னு சொன்னாலோ அவளுக்கு மேலே இருக்க, பையனு உசத்தியா பொண்ணு உசத்தியா? அம்மாவுக்கு பொண்ணு தான் உசத்தி, சந்தேகமே கிடையாது. ஏன்னா பையன் ஏதாவது வாங்கிட்டு வந்தாலும் அதை பத்திரமா கொஞ்சம் எடுத்து வச்சு பொண்ணுக்கு கொடுக்கணும்னு அபிமானம் தான். அந்த ரைட்டு தப்புங்கிற விவகாரம் கிடையாது. அப்பாவுக்கு என்னன்னார், ரெண்டு மேல் வேலையும் அபிமானம் இல்லைங்கிறது. ஏன்னா விவகாரம் என்னன்னார், அதுவும் அப்படி போயிட்டு இருக்க. ஆனால் பெண்களுக்கு மட்டும் தன் பொண்ணினிடத்தில் அபிமானம் இருக்குங்கிறது லோகத்தில் கண்டிருக்கோம், சாஸ்திரத்தில் ஒன்றும் சொல்லலைன்னு வச்சுங்களேன், லோகத்தில் பார்த்தா சொல்கிறோம். ஆனால் இந்த அபிமானம் இருக்க பார்த்தீங்களா, நம்ம பசங்க நன்னா இருக்குன்னா அவளுக்கு ஏதாவது ஒரு சின்ன துன்பம் வந்தாலோ ஒரு கட்டம் வந்தாலோ ஓடுற பார்த்தீங்களா, அவளுக்கு நம்மளால் முடிஞ்சதான சகாயம் பண்ணணும். பாருங்க, கையில் காசு இருந்தாலும் கடனாவது பண்ணிட்டு பொண்ணுக்கு கல்யாணமாகி ஒரு 30 வருஷம் ஆயிருக்கு, அவளுக்கு தீபாவளிக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்க வேண்டாமா? அவள் 100 ரூபா புடவை வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்கா, காசு நிறைய இருக்கு. இருந்தாலும் நம்மாத்துலேருந்து வாங்க வேண்டாமா? இந்த மாமி கஷ்டப்பட்டு 65 வயசில் என்னடா ஸ்வீட்டையும் சேவரையும் பண்ணி கொண்டு வந்து மாப்பிள்ளைக்கு கொடுக்குறா. மாப்பிள்ளைக்கு இல்லை கொடுக்கறது, பொண்ணுக்கு தான் கொடுக்குறா. ஆனால் சொல்கிறது மாப்பிள்ளை கோவிச்சுப்பாளோ இல்லையோ, ஒன்றும் கோவிச்ச மாட்டார். ஏன்டா எண்ணி கல்யாணம் பண்ணாரோ அன்னைக்கு பராதீனா ஆயிடுத்து. இருந்தாலும் விவகாரம் அப்படின்னு சொல்கிறாளோ இல்லையா? அப்போ இந்த அபிமானம்னு ஒன்று இருக்கே மனுஷாளுடைய மனசில், இதுதான் இவளை துன்புறுத்துறது. சாஸ்திரம் என்னது? புத்திரமித்ர கலத்ராதிஷு விகலேஷு அகமே சகலேஷு வா அகமேவ விகல சகலோ வேதி பாஹ்ய தர்மான் ஆத்மனி அத்தியசியதி அப்படின்னு அத்தியாச பாஷ்யத்தில் இதே தான் சொல்லியிருக்கார். அவ்வளோ பெரிய அத்தியாச பாஷ்யத்தில் சொன்னதை முழுக்க ஒரே ஸ்லோகத்தில் இங்கே சொல்லிட்டு இருக்கார். நளினி தளகத ஜலமதி தரளம் தத்வஜீவிதமதிசயஜபலம் வித்தி வியாத்யபிமானகிரஸ்தம் லோகம் சோகஹதஞ்ச சமஸ்தம். உலகம் முழுக்க நீங்கள் பார்த்தீங்களையானால் பிளாக் பிக்சர் கொடுக்குறான்னு நினைக்காதீங்கோ. எதுக்காக சொல்கிறது இதெல்லாம்? உங்களுக்கு அழ வைக்கணும், இல்லை மனசில் துன்பத்தை கொடுக்கணும்னு இல்லை. இன்னொன்று இருக்கு, கிடைத்ததான மானிடப்பிரையை உபயோகப்படுத்தாமல் வேஸ்ட் பண்ணாடிங்கோ. அப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. பஜ கோவிந்தம் அதை மறக்கக்கூடாது. கடைசியில் என்ன சொல்கிறார்? பகவன் நாமாவை சொல்லுங்க. பகவானை மனசில் நினைங்கோ. அந்த கோவிந்தனை மனசில் நினச்சலையானால் உங்கள் மனசில் இருக்கக்கூடியதான துன்பங்கள் போயிடும், சாந்தி கொஞ்சம் கிடைக்கும். அந்த சாந்தியில் பகவானை தேட பாருங்கோ. கோவிந்தம் பஜ மூடமதே. ஏன் மூடமதேன்னு சொல்கிறேள்? அரிதான கிடைத்ததான இந்த மனுஷ சரீரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கலே. இதை பார்த்தவர் அவர், அனுபவிச்சவர் அவர், 32 வயசு தான். நியாயமாக அவர் கொடுத்தது 8 வயசுலேயே பிராணம் போகிற சந்தர்ப்பத்தில் அதை சந்நியாசம் வாங்கிட்டு 16 ஆக்கின்றார். 16 ஆக்கின்றதை வியாசாச்சாரியர் வந்து ஒரு போனஸாக இன்னொரு 16 கொடுத்துருக்கார். நம்ம 100 நினைக்கிறோம், அவருக்கு தெரிஞ்சு போயிடுது. இருக்கிறதுக்குள்ள ஜனங்களுக்கு சேவை பண்ணணும். நீங்கள் என்ன, நம்மளால் என்ன சகாயம் இருக்குது உலகத்தில் பாருங்க. சின்ன சின்ன விஷயமா இருந்தால் காசு இருக்கா காசு இருக்கான்னு தேடுறானே ஒழிய செல்ஃப்லெஸ்ஸாக ஏதாவது சகாயம் பண்ணுறாளா மனுஷன்? அதான் சொல்கிறார் ஆச்சாரியர்கள், வேண்டாம், நீங்கள் சௌக்கியமாக இருக்கணும், உலகமெல்லாம் சௌக்கியமாக இருக்கணும். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதி. சம்பிராப்தே சந்நிகிதே காலே. இந்த மனுஷனுடைய மரணம்னு வந்துடுதே ஆனால் வேறு எதுவும் உபயோகப்படாது பகவானுடைய பாதாரவிந்தத்தை தவிர. ஆகையால் அது இப்போவே நினைப்போமே, பகவானை தியானம் பண்ணிட்டு இருப்போமே. அதனால் அப்போ ஞாபகம் வருமோ இல்லையோ? மனசு எதையே நினச்சுண்டே இருந்தால் அது ஞாபகம், சின்ன வயசுலேருந்து எது பண்ணிட்டே இருந்தால் ஞாபகம் வரும். ஆகையால் விடாமல் பகவானை நினச்சுண்டே இருப்போம். அவருடைய நினைப்பானது கடைசி க்ஷணத்தில் இருக்குமேயானால் அந்த நிச்சயமாக நமக்கு நல்லது வரும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் சொல்லியிருக்கார். இந்த காசுங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அதை பற்றி சொல்லலை. இன்றைக்கி மனுஷனுக்கு வரக்கூடியதான துன்பத்தை பற்றி தான் சொல்லு. இவன் ஏதோ தான் வசதியாக இருந்து கொண்டு தானே எல்லாத்தையும் பண்ணுவான், பிளான் பண்ணுறேன்னு நினைக்கிறானே. இவனுடைய விவகாரம் அடுத்த ஸ்லோகத்தில் தான், யாவத் வித்தோ பாஜன சக்தா தாவன் நிஜ பரிவாரோ ரக்தா யா பஷாஜி வெதி ஜஜரகே வார்த்தாம் கோபின புருச்சதிகேஹே. இது அடுத்த சொல்ல போகிற, இதை நாளைக்கு பார்ப்போம். ஓம் சஹனாவது சஹனௌனத்து சஹவீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை.